வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதுனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். தெரிந்து செயல்வகை அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். மேல் வரக்கூடிய மிகு வருவாயை கருத்தில் கொண்டு முதலில் முடக்கப்பட்ட முதலையும் இழக்கும்படியான செயலை அறிவுடையவர்கள் ஒருபொழுதும் செய்ய முன்வரமாட்டார்கள் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், தெளிவு இல் அதனை தொடங்கார், இழிவு எனும் ஏதப்பாடு அஞ்சுபவர். தமக்கு இழிவு என்கின்ற குற்றம் எக்காரணம் கொண்டும் வந்து சேரக்கூடாது என்று அஞ்சுபவர்கள், நன்மை பயக்கக்கூடியது என்று தெளிவாக தெரியாத செயலை ஒருபொழுதும் செய்ய முற்பட மாட்டார்கள் என்கின்றார் திருவள்ளுவர். முத்தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழா இந்த மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஆக்லாந்து டோரத்தி வின்ஸ்டன் சென்டரில் நடைபெற உள்ளது. 25 ஆண்டு கால நினைவுகளை பின்னோக்கி பார்ப்பதும், சங்க சாதனைகளை விளக்கி கூறுவதும், மற்றும் இன்னிசை மழையில் கழிப்பதுமான நினைவுகளின் சங்கமம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நமக்காக இசைமழை பொழிய வருகின்றார்கள் தமிழ் திரையுலக பின்னணி பாடகர்களான திரு யுகேந்திரன் வாசுதேவன், திரு எம் ஜே ஸ்ரீராம் மற்றும் அகிலா ஆகியோர். இரவு உணவும் உண்டு தமிழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறது முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாக குழு. நிகழ்ச்சிக்கான மேலதிக விவரங்களுக்கும் நுழைவுச் சீட்டிற்கும் முத்தமிழ் சங்க நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளவும். மறந்துவிடாதீர்கள், முத்தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழா ஜூலை 25 சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஆக்லாந்து டோரத்தி வில்சன் சென்டரில் நடைபெற உள்ளது.
கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலரென்றாலே கற்பனை செய்தானே கம்பன் ஏமாந்தான்.
ஹாய் வணக்கம், திஸ் இஸ் சிங்கர் எம் ஜி ஸ்ரீராம். வர 25ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 ஐ அம் கம்மிங் டு ஆக்லாந்து வித் அகிலா ஷேகர் அண்ட் யுவியுடன் இணைந்து ஒரு இனிமையான இசை நிகழ்ச்சிங்களாம் பார்க்க போறீங்க. நானும் உங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப அவலா இருக்கேன். இப்பப்பா நம்ம பாட்டுலாம் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் எஸ்பிபி இளையராஜாவோட காம்பினேஷன் கேட்க போறீங்க. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு சி யூ ஆல் ஆன் தி 25th of July இன் ஆக்லாந்து.
வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, காற்றலை வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். யாதும் ஊரே யாவரும் கீழிர் என்ற புறநானூற்று பாடலோடு கடல் கடந்து வந்த நமக்கு ஆக்லாந்து மண்ணில் முகவரியும் தாய்மொழியுமாய் அமைந்தது நம் முத்தமிழ் சங்கம். இயல், இசை, நாடகம் என பரிபாடல் காட்டிய முத்தமிழின் மனம் பரப்பி இன்று 25 ஆண்டுகள் நிறைவு காணும் வெள்ளி விழா தருணத்தில் பெருமையுடன் நிற்கின்றது. தொல்காப்பிய தாயின் மடியில் பிறந்து சங்க பலகையில் வளர்ந்த அன்னை தமிழ் இன்று நியூசிலாந்து மண்ணிலும் அரியாசனம் ஏறியிருக்கின்றது. அன்று சில இதயங்கள் சேர்த்து விதைத்த சிறு விதை இன்று விழுதுகள் விரித்து ஆலமரமாய் நிமிர்ந்து நிற்கின்றது. பாரதி கண்ட தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்ற கனவை நினைவாக்கி நம் பிள்ளைகளின் நாவில் தமிழின் தேன் துளியாய் பண்பாட்டு விளக்காய் இந்த சங்கம் ஒளி வீசுகின்றது. ஒரு முன்னாள் தலைவராக இந்த பயணத்தை நினைக்கும் பொழுது என் நெஞ்சம் பெருமிதத்தால் நிரம்புகின்றது. தலைமை என்பது நாடாளும் அதிகார பதவி அல்ல, தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய புரட்சி கவிஞனின் வரிகளுக்கு ஏற்ப தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் செய்யும் பணிவான தொண்டு என்பதை இந்த சங்கம் எமக்கு கற்றுத்தந்தது. இந்த கால் நூற்றாண்டு பாதையில் உழைத்த முன்னோடிகள், சான்றோர்கள், நிர்வாகிகள், இளையோர் என அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நன்றிகள். 25 என்பது முடிவல்ல, அது புதிய விடியலின் முதல் வெள்ளிக்கதிர். பழமை பேசிக் கொண்டிராமல் புதுமை படைப்போம் என்ற முழக்கத்தோடு நூற்றாண்டு விழா நோக்கி நம் தமிழ் ரதம் உறுதியுடன் நகரட்டும். புலம் பெயர்ந்து வாழ்ந்தாலும் தமிழ் நம் அடையாளம், யுகம் பல கடந்தாலும் தமிழ் நம் உயிர் மாண்பு, கடல் கடந்து வந்தாலும் தமிழ் நம் வேர், மண் விட்டு வந்தாலும் தமிழ் நம் உயிர் மூச்சு, தலைமுறைகள் கடந்தாலும் தமிழ் வீழாது, மண் மாறினாலும் மனம் மாறா விண்மாறும் காலத்திலும் அழியாத நம் அன்னை தமிழ். வாழ்க முத்தமிழ் சங்கம். அன்புடன் ஆலயம் இளங்கோ கிருஷ்ணமூர்த்தி. நன்றி, வணக்கம்.
பொழிகிறது. உலா போகும் மேகம் கனக்காணுமே விழா காணுமே வானமே. ஹாய் வணக்கம், திஸ் இஸ் சிங்கர் ஜெய ஸ்ரீராம். வர ஜூலை 25th அன்னைக்கு உங்க எல்லாரும் சந்திக்க இருக்கிறேன் ஆக்லாந்து முத்தமிழ் சங்கத்தோட 25th ஆனிவர்சரிக்கு. என்னோட நினைந்து அகிலா மற்றும் ஷேகர் ஃப்ரம் இந்தியா, அண்ட் அப்கோர்ஸ் உங்க எல்லாருக்கும் பரிச்சயமான யுகேந்திரன் வாசிமர் இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் வித் அஸ். அண்ட் ஐ அம் ஷூர் ஆல் ஆஃப் யூ வில் என்ஜாய் திஸ் மியூசிக்கல் ட்ரீட் அண்ட் ட்ரிபியூட் டு இளையராஜா அண்ட் எஸ்பிபி. அண்ட் ஆல் ஆஃப் யூ ஜாயின் ஃபார் திஸ் லவ்லி ஒகேஷன். ஹேவ் ஃபன், லிசன் டு சம் குட் மியூசிக் அண்ட் என்ஜாய். சி ஆல் ஆன் 25th ஜூலை 2026. பாய்.
ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். இன்னைக்கு சொல்ல போற படம் வந்து உரிமை குரல். இந்த படத்தை இயக்கியவர் ஸ்ரீதர் அவர்கள். ஸ்ரீதருக்கும் கவியரசு கண்ணதாசனுக்கும் ஒரு ஸ்பெஷல் பாண்டிங். அவருடைய படங்கள் பொதுவாகவே பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்கும். பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான காரணம் ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் பாடலின் வரிகள்னு அவர் நம்புவார். அப்போ எம்ஜிஆருக்கும் கவியரசுக்கும் ஒரு சின்ன உரசல் இருந்ததுனால எம்ஜிஆருடைய படங்களுக்கு கவியரச பாடல் எழுதக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டளை எம்ஜிஆர்ட்டிருந்து வந்திருந்தது. அதுக்கு பதிலாக தான் வாலி அவர்களை உள்ள அனுமதிச்சது. இப்போ ஸ்ரீதருக்கு மிகப்பெரிய சங்கடம். தன்னுடைய படங்கள் எல்லாத்துக்கும் கவியரசு தான் எழுதுவாரு. இந்த படத்துக்கு எம்ஜிஆர்கிட்ட நம்ம எப்படி சமாதானப்படுத்துறது, நம்ம கவியரசு இந்த பாட்டுக்கு எழுத வைக்கணும் அப்படின்றது ஸ்ரீதருடைய எண்ணமா போச்சு. பொதுவா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட கூட சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம் அப்படின்ட்டு. அதனால நேர கவியரசு கிட்ட போயிட்டாரு. போய் இந்த மாதிரி எனக்கு இந்த படம் ஒன்று நான் எம்ஜிஆருக்கு பண்ணுறேன், இதில் வரக்கூடிய பாடல்கள் நீங்கள் எழுதுனா ஒன்று நல்லா இருக்கும், அதுவும் முக்கியமாக இந்த பாடல் அப்படின்னு சொல்லும்போது கவியரசு சிரிச்சுக்கிட்டே இந்த பாடலுக்கான பல்லவியை முதல்ல சொல்கிறாரு. கல்யாண வளையோசை கொண்டுன்னு ஆரம்பிக்கிறது இந்த பாடலின் பல்லவியை சொல்லி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு இனி வந்து வாலியை வச்சு நீ எழுதிக்கோ அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை, நீங்கள் கொஞ்சம் சரணத்தையும் சொல்லிட்டா பரவாயில்ல அப்படின்னு இவர் நிற்கிறாரு. பொதுவாகவே கவியரசு என்ன பண்ணுவார்னா, ஒரு பாடலுக்கு இப்போ 3 சரணம் 4 சரணம் ஒரு பாட்டுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா அவர் வந்து அதுக்கு 2 மடங்கு 8 சரணம் எழுதி கொடுக்கக்கூடிய ஆள். அவர் மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே அடுத்த 2 சரணத்தையும் எழுதிட்டு, போப்போ நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, வாலியை வச்சு மிச்சத்தை முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இன்னைக்கு வரைக்கும் சில இடங்கள்ல இந்த கல்யாண வளையோசை பாட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பாடல் வரிகள் வாலின்னு இருக்கும். சில இடங்கள்ல பாடல் வரிகள் கவியரசு கண்ணதாசன் இருக்கும். கண்ணதாசனுடைய பெருந்தன்மைக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா. எல்லா மேடைகள்லையும் தவறாம எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது. பாடலுக்கு இசையமைத்தவர் எம் எஸ் சுஜனாதன் அவர்கள். இந்த பாட்டு வந்து 1980s 1970s கல்யாண வீடுனா போதும் இந்த பாட்டு இல்லாம இருக்கவே இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் கூட இந்த பாட்டு வந்து கல்யாண வீடுகள்ல கண்டிப்பா இடம்பெறக்கூடிய பாடலா கிராமத்துல இருக்கும். உங்களுக்காக இன்று உரிமை குரல் படத்திலிருந்து கல்யாண வளையோசை கொண்டு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு எண்ணி துணிக கருமம். ஒரு காரியத்தை செய்யும் முன்பு பலர் வெகுவாக ஆழமாக எதிர்கால விளைவுகள் பற்றி, லாப நஷ்டங்கள் பற்றி, பிறரது அபிப்பிராயங்கள் பற்றி நிறைய நிறைய யோசிக்கிறார்கள். ஆனால் செயலுக்கு வருகிறார்களா என்று பார்த்தால் வெகுவாக இல்லை. யோசிக்கிறார்கள், பலர் யோசிக்க மட்டுமே செய்கிறார்கள். ஆனால் வெகு சிலரோ பழிச்சென்று செயலுக்குள் குதிக்கிறார்கள். சில சமயங்கள் அவர்கள் யோசித்தார்களா என்பது கூட கேள்விக்குறியே. இப்படி செயலில் இறங்காமலேயே யோசித்துக் கொண்டே இருப்பதும் சரியல்ல, யோசிக்காமலேயே செயலில் இறங்குவதும் சரியல்ல. எந்த செயலை எப்படி செய்வது என்று பல வழிமுறைகளை யோசித்து பின்னர் செயலில் இறங்கினால் செலவு குறையும், நேர்த்தியாகவும் முழுமையாகவும் செயல் அமையும், லாபகரமாகவும் பிறருக்கு இடையூறு இல்லாமலும் செயல் புரிய முடியும். மேலை நாட்டவருக்கும் நமக்கும் இடையில் ஒரு பெரிய வேற்றுமை நடைமுறையில் இருக்கிறது. ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன் அவர்கள் நிறைய நேரம் செலவழிக்கிறார்கள். எப்படி அந்த வேலையை செய்வது என்பது பற்றி நிறைய விவாதிக்கிறார்கள். கலந்தாலோசித்தல் என்பதை அடிக்கடி நிகழ்த்துகிறார்கள். ஏற்படக்கூடிய சிக்கல்கள், சிரமங்கள் இவற்றையெல்லாம் பலரிடம் பேசி பேசி அல்லது தகவல் தொழில்நுட்ப உதவியுடன் நன்கு திரட்டி வைத்துக் கொண்டு ஆராய்கிறார்கள். வேலையை ஆரம்பித்தால் விரைவாக முடித்து விடுகிறார்கள். ஆனால் நம்மவர்களோ ஒரு வேலையை தொடங்கிவிட்டு அதில் வருகிற புது புது சிக்கல்களையும் சிரமங்களையும் பற்றி அலுத்துக் கொள்கிறார்கள். அரைகுறையாக அல்லது பிழையாக அந்த வேலையை செய்து முடிக்கிறார்கள். உதாரணத்திற்கு, பீரோ, மேஜை, புத்தக அலமாரி எல்லாமே மேலை நாடுகளில் ரெடிமேட் தான். அவற்றை அக்கக்காக கலற்றி அட்டைப்பெட்டியில் பார்சல் செய்து தருவார்கள். கூடவே ஒரு கையேடு தரப்படும். மேலை நாட்டுக்காரர்கள் இந்த கையேட்டை நிதானமாக ஒரு வரி விடாமல் படிப்பார்கள். ஒரு முறைக்கு 4 முறை படிப்பார்கள். சின்ன சந்தேகம் என்றாலும் அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு சளைக்காமல் விசாரிப்பார்கள். தெளிந்த பிறகு காரியத்தில் ஈடுபட்டால் படபடவென எல்லாம் முடிந்துவிடும். நம்மவர்கள் அப்படியா? எந்த இணைப்புச் சீட்டுகளையும் வாசிக்க நம்மவருக்கு பொறுமையே இல்லை. நேரடியாக எந்த அறிவுரைகளையும் கையேடுகளையும் படிக்காமல் காரியத்தில் இறங்கிவிடுகிறார்கள். இது நல்ல பழக்கமல்ல. நடுவில் துன்பப்பட நேரும். வேலை நேரத்தை வெகுவாக கூட்டும். ஒரு வேலைக்கான நேர்காணலில் எழுத்து தேர்வு 10 நிமிடத்திற்குள் கவனமாக படித்துவிட்டு பதில் எழுதுங்கள் என்று சொல்லிவிட்டு கேள்வித்தாளை நீட்டினார்கள். பார்த்தால் 30 கேள்விகள். படிக்கவே 10 நிமிடம் பத்தாது. படபடவ என்று பதில் எழுத ஆரம்பித்தார்கள் பலர். பாவம், 10 கேள்விக்கு கூட பலராலும் பதில் எழுத முடியவில்லை. வெளியில் வந்து நிதானமாக கேள்விகளை படித்த போது பகீர் என்றது. 29வது கேள்வியில் மேலே உள்ள 28 கேள்விகளுக்கும் பதில் எழுத வேண்டியதில்லை. இந்த 29வது கேள்விக்கு மட்டும் பதில் எழுதினால் போதும். இந்த கம்பெனியில் உங்களுக்கு தெரிந்தவர் யாரும் உண்டா என்று இருந்தது 30வது கேள்வி. அப்படி உண்டு என்றால் இந்த வேலை கிடைக்காது என்பது தெரியுமா என்று இருந்தது. யோசிக்காமல், முழுக்க தகவல்களை திரட்டாமல், திட்டமிடாமல், முன்கூட்டியே தயாரிப்பில்லாமல் செயலில் இறங்குவது விவேகம் அல்ல. யோசிக்கவும் வேண்டும், செயலில் இறங்கவும் வேண்டும். இப்படி 2 எதிரெதிரான குதிரைகளை ஒரே வண்டியில் பூட்டும் அதிசய ஆற்றல் இருந்தால்தான் வாழ்க்கை வசப்படும், உலகம் உனதாகும். அதனால்தான் திருவள்ளுவர் கர்மம் செய் என்றார். ஆனால் அதனை எண்ணி செய் என்றார். நன்றி. சமீபத்துல சென்ற மாதம் திரைக்கு வந்த நூறு சாமின்ற படத்தை பத்தி உங்களோட என்னுடைய எண்ணத்தை ஷேர் பண்ணிக்கலான் தான் இந்த பதிவு. சமீபத்துல வந்த படங்கள்ல ஒரு அற்புதமான ஃபீல் குட் மூவினா இதை நம்ம கண்டிப்பா சொல்லணும். இந்த படத்தை இயக்கியவர் சசிகுமார், படத்தை தயாரித்தவர் விஜய் ஆண்டனி அவர்கள். அவர் இந்த படத்துல ஒரு கேமியோ ரோல்ல வந்து கலக்கி இருக்கிறாரு. அவர் வரக்கூடிய பகுதி மிஞ்சி போனா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கும். அப்படி ஒரு வெள்ளந்தியா இப்படி கூட இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை மக்கள்கிட்ட உண்டாக்குறாரு. இந்த படத்தினுடைய முக்கியமான அம்சம் என்னன்னா, ஒரு கணவனை இழந்த பெண்ணினுடைய வாழ்க்கை, இதுதான் அந்த படத்தினுடைய முழு சாராம்சமும். இந்த கதாபாத்திரத்தை ஏத்து நடிச்சிருக்கவங்க சுவாசிக்கான்ற நடிகை, ரொம்ப ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படமானது கள்ளக்குறிச்சி பகுதியில் நடந்த உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம்னு சொல்றாங்க. இந்த படத்துல வசனங்கள்லாம் அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு. அதுல ஒரு 2-3 வசனங்கள் வந்து மனசை விட்டு மறையவே மறையாது. அந்த கதாநாயகி சொல்றாங்க, ஒரு கொலை பண்ணியிருந்தா கூட அந்த கொலைக்காரனுக்கு ஜெயில் தண்டனை ஆயுள் தண்டனை 14 வருஷம்தான். கணவனை இழந்த பெண்ணுக்கு வாழ்நாள் முழுவதுமே ஜெயில் தண்டனையா போயிடுது. அந்த வாத்தியார் வந்து இவங்களை மறுமணம் செஞ்சுக்க விருப்பமானு கேட்கும் போது ஒரு பக்கத்துக்கு அவங்க வந்து டயலாக் சொல்றாங்க. அதாவது தன்னுடைய விருப்பங்கள் என்ன, எதனால நான் வந்து மறுமணம் செஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு பெரிய பெரிய டயலாக்கா சொல்றாங்க. அவங்க சொல்லி முடிச்ச பிற்பாடு அந்த வாத்தியார் சொல்றாரு, ஒரு ஆம்பளையை கேட்டோம்னா மறுமணம் செஞ்சுக்கிறியானா ஆமான்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிருவான். ஆனா ஒரு பொண்ணு மறுமணம் செஞ்சுக்கன்னு சொல்றதுக்கு, செஞ்சுக்கிறேன்னு சொல்றதுக்கு அவங்க இவ்வளவு ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியிருக்கு. எவ்வளவு ஒரு உண்மையான ஒரு விஷயம். அந்த காலத்துல இருந்து பெண்களுக்கு மறுமணம் வேணும்னு சொல்லி போராடின காலங்கள்லாம் போய் கூட இப்ப கூட இந்த காலகட்டத்துல கூட பெண்கள் எவ்வளவோ முன்னேறி இருந்தா கூட இந்த மாதிரியான கிராமங்களும் இந்த மாதிரியான மனிதர்களும் இருக்காங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அந்த இன்னொரு முக்கியமான ஒரு சீன் அதுல வருது. அந்த பெண்ணை அவங்க பெத்த குடும்பமே சேர்ந்து கொலை பண்றதுக்கு தயாராகிறாங்க. இது நம்ம மற்ற இடங்கள்ல எல்லாம் காதலுக்காக பார்த்திருக்கோம், ஆணவ கொலை அது இதுன்னு. ஆனா ஒரு மறுமணம் செஞ்சிக்க கூடாது, கூடணும், அது செஞ்சுக்கிட்டா சமுதாயத்துல நம்மளுடைய குடும்பத்துக்கு நல்ல பேர் இருக்காதுன்றதுக்காக அந்த அண்ணனா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், பெத்த தாயும் கூட அவளை கொலை பண்றதுக்கு காட்சியை வந்து பார்க்கும்போது பதவளிச்சு போகுது மனசு. அம்மானா தியாகம்னே நம்ம பார்த்து பழகி போன இடத்துல அம்மாவுக்கும் உணர்வுகள் இருக்கு, ஆசாபாசம் இருக்கு அப்படின்னு அந்த பிள்ளைங்க பெரிய ஆளான பிற்பாடு உணர்ந்து அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துடணுன்ற ஒரு மிகப்பெரிய முயற்சியை எடுத்து அவங்களுக்கு கல்யாணம் நடந்ததா நடக்கலையான்றது தான் அதனுடைய முடிவா வச்சிருக்காங்க. படத்துல நடிச்ச அத்தனை பேருமே அந்தந்த கதாபாத்திரமா வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த 20 நிமிஷம் கேமிய ரோல்ல வர்ற விஜய் ஆண்டனியுடைய விளந்தித்தனம் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஹைலைட். கூடிய சீக்கிரம் இந்த படம் வந்து ஓடிடியில ரிலீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பெரிய ஹைப் கிடைக்கும்னு நம்புறேன்.
பேச பேச ஒரு மாய காற்றில் மிதந்தே
உண்டு. அப்பா துண்டை தோளில் போட்டுக்கொண்டு கம்பீரமாக தெருவில் இறங்குவார். வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்தால் அந்த துண்டு தலைப்பாயாக மாறிவிடும். மழை பெய்தால் அதே துண்டு குடையாகவும் மாறும். கடைத்தெருவுக்கு போய்விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த துண்டில்தான் காய்கறிகளை மூட்டை போல் கட்டி கொண்டு வருவார். இடுப்பில் கட்டி குளிக்க துண்டோடு குளத்தில் இறங்குவார். குளத்து மீனை பிடிக்க நிற்பவருக்கு அந்த துண்டுதான் வலையாக மாறும். பஸ் ஸ்டாப்புகளில் திண்ணைகளில் பல நேரம் அந்த துண்டுதான் படுக்கை விரிப்பாகவும் மாறும். குளிச்சா ஒழுங்கா தலையை தோட்ட மாட்டியா என அதே துண்டு நம் தலையை தோட்ட வரும். சுவரில் குடியேறி இருக்கும் கொசுக்கள் இரவு பொழுது உறக்கத்தை கலைக்கும் பொழுது கொசுவை விரட்டும் ஆயுதமாகவும் அதே துண்டு சுவற்றில் சுழண்டு கொண்டிருக்கும். ஏதோ ஒரு சுமை மனதை அழுத்தும் பொழுது வெளிப்படும் கண்ணீரை துடைக்கவும் துண்டுகளே அவருக்கு துணையாக இருக்கும். எப்பொழுதும் எல்லாமுமாக இருக்கும் அந்த துண்டு பிள்ளைகளின் படிப்புக்காக கல்வி நிலைய பொறுப்பாளரிடம் எப்படியாவது எனது பிள்ளைக்கு ஒரு சீட்டு கொடுங்கள் என்று கெஞ்சும் பொழுது இடுப்பிற்கு வந்துவிடும். இடுப்பில் துண்டை கட்டி ஒரு இடம் கொடுங்கள் என கேட்கும் தந்தையை பார்த்து நம் கண்ணில் கண்ணீர் வரும். அதை துடைக்க ஒரு துண்டு அப்பொழுது நமக்கு கிடைப்பதில்லை. அப்பாக்களின் துண்டுகளுக்கும் ஆயிரம் ஆயிரம் அழுத்தங்கள் உண்டு. அத்தனை அழுத்தத்திலும் ஒரு அர்த்தமும் உண்டு. இந்த துண்டு அப்பாக்களை ஒருபோதும் துவள விடுவதில்லை. தந்தை மனிதர்கள் எப்பொழுதும் விந்தை மனிதர்கள்தான்.
ராஜராஜ ஸ்ரீராணி வந்தாள், ராஜபோகம் தர வந்தாள். ராஜராஜ ஸ்ரீராணி வந்தாள், ராஜபோகம் தர வந்தாள்.
கண்ணொரு பாவனை கையொரு பாவனை சிந்த இதழ் ஒரு பாவமும் முகம் ஒரு பாவமும் சொல்ல
உலகின் வெற்றிகரமாக வாழ எப்பொழுதும் தேவைப்படும் நான்கு குணங்கள் நிறைய பொறுமை, வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் திறமை, தவறை கண்டிக்கும் அச்சமின்மை, தவறு செய்பவர்களை அரவணைத்து செல்லும் கனிவுடைமை. வெற்றிக்கு ரகசியங்கள் என்று எதுவும் இல்லை. அது முன் தயாரிப்பு, கடின உழைப்பு மற்றும் தோல்வியில் இருந்து பாடம் கற்றுக்கொள்வதன் விளைவாகும். வெற்றியை துரத்த வேண்டாம். வெற்றியை உருவாக்கும் பழக்கங்களை பின்பற்றினால் வெற்றி தானாகவே வந்து சேரும். வெற்றி என்பது மற்றவர்களை முந்துவதல்ல, உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதே நிஜமான வெற்றி எனும் ஸ்ரீசாமி வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன், எதிர்வரும் 25ஆம் தேதி, ஜூலை 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை தூரத்தி வில்ஸ்டன் சென்ட்ரல் முத்தமிழ் சங்கத்தினுடைய 25வது ஆண்டு விழா நடைபெற உள்ளது. அந்த விழாவிற்கு நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்க வேண்டும். விழாவில் நம்முடைய திரையுலக பின்னணி பாடகர்களான ஐயா திரு யுகேந்திரன் வாசுதேவன் அவர்களும், எம் ஜே ஸ்ரீராம் அவர்களும், அகிலா அவர்களும் நம்மை இசைமழையில் நனைய வைக்க வருகின்றார்கள். இரவு விருந்தும் படைக்கப்பட உள்ளது. உங்கள் அனைவரையும் எதிர்பார்க்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி சிறக்க உதவிய நம்முடைய அன்பு சகோதரிகள் அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும் மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை மீண்டும் ஒரு முறை சொல்லி இந்த வார நிகழ்ச்சியை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?